கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களே, சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்ம நண்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்த்துதலையும் இந்த நல்ல நாளில் உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் பெரிதான கிருபையினால இந்த அருமையான ஒரு நாளை நமக்கு தந்து இந்த நாளிலும் அவருடைய சன்னிதானத்தில் நாம் தங்கி உன்னதமான சத்தியங்களை கேட்கும்படியாக தேவன் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த இரண்டு நாள் மாநாட்டிலும் தேவன் நம்மை அபரிவிதமாக நம்மை ஆசீர்வதித்து மகத்துவமுள்ள சத்தியங்களை நம்ம கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபையாக இருப்பாராக. இந்நாளிலே கூட அடியானுக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான இந்த வாய்ப்பில் நாம் தேவனுடைய தூதை சத்தியத்தை நாம் தெரிந்து கொண்டிருக்கிற தலைப்பு சகோதரர் சொன்ன வண்ணமாக நசரேய விரதம் சிம்சோன் என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் இன்று பார்க்க போகிறோம். நசரேய விரதம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அநேகருக்கு ஒரு கேள்வி, நிறைய பேர் கூட நம்ம மத்தியில் எல்லாருக்கும் இருக்கலாம், இயேசு கிறிஸ்து நசரேயன் எனப்பட்டார், அப்ப இதிலிருந்து அவரும் நசரேயன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். இந்த நசரேய விரதம் தான் இயேசு கிறிஸ்து கூட நசரேயரன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த நசரேயன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நாசரேத்திலிருந்து வந்ததுனால நசரேயன் எனப்பட்டார். தேவனுடைய திருகு தரிசனம் நிறைவேறத்தக்கதாக தேவன் அதை செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்று நாம பார்க்க போகிறதான இந்த நசரேய விரதம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை நாம் வந்துட்டு எங்க வாசிக்கிறோம், இந்த நசரேய விரதத்தை எங்க நாம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த எண்ணாகமும் 6:1-10 நாம் வந்து பார்க்கலாம். ஆனா இப்போ அந்த வசனங்களை நாம் முழுதுமாக படிக்க நமக்கு டைம் கொடுத்திருக்கிற டைம்ல நம்ம அதை முடிக்க முடியாது. அதனால ஒரு சில காரியங்களை மட்டும் நாம நீங்க இந்த ஸ்கிரீன்ல நீங்க அதை பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயமாக அது நசரேய விரதம் என்றால் என்ன அப்படின்றத வந்துட்டு நம்ம இந்த ஸ்கிரீன்ல வந்து பார்க்கலாம். அப்ப நசரேய விரதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுல முக்கியமாக 3 பாயிண்ட் பத்தி நம்ம பார்க்க போகிறோம். நசரேய விரதத்துல இருக்கக்கூடியதான முக்கியமாக 3 பாயிண்ட் நம்ம பார்க்கிறோம். இப்ப நசரேய விரதத்துல யாரெல்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு சில பரிசுத்தவான்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது நம்ம முக்கியமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பில் சிம்சோன் பத்தி நம்ம பார்க்கலாம். சிம்சோனுக்கு வந்துட்டு நசரேய விரதம் இருந்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம யார் சொல்லலாம், சாமுவேல் தீர்க்கதரிசி. அடுத்து சொல்லலாம் யோவான் ஸ்நானகன் இல்லையா, ஸ்நானகனாகிய யோவான் கூட வந்துட்டு அந்த நசரேயத்தில் இருந்திருக்காருன்னு கூட நம்ம பார்க்கிறோம். இதை குறித்து கூட நம்ம வசனங்கள்ல இதை குறித்து படிக்கலாம். அப்ப இந்த நசரேய விரதத்தில் இருக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய தேவனுடைய கட்டளை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த எண்ணாகம புஸ்தகத்தில் நீங்க வாசித்த அந்த 6:1-10 நீங்க பார்க்கும்பொழுது அவளுக்கு முதலாவது கொடுக்கக்கூடியது திராட்சை ரசம், மதுபானம், திராட்சை ரசத்தால் செய்யப்பட்ட எந்த பதார்த்தமும் அவங்க வந்துட்டு தொடக்கூடாது, அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இதை நீங்க வசனங்கள்ல படிக்கலாம். அடுத்து இரண்டாவது விஷயத்தை பார்க்கும்போது அந்த நசரேய விரதத்தில் இருக்கிறவங்க அந்த வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் சகோதரன் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
5
படிக்க,
அவன் நசரேய விரதம் காக்கும்
நாளெல்லாம்
சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமயிரை வளரவிட கடவன்.
அப்ப நசரேய விரதம் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த தலைமயர் அந்த கத்தி வந்துட்டு தலையில வந்து படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டாவதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து இன்னொரு விஷயம், 3 பாயிண்ட் நம்ம வந்து பார்க்கணும்னா அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது உபாகம் புஸ்தகத்தில் கூட அநேக காரியங்கள தேவன் வந்து மோசே மூலமாக கட்டளைகளை கொடுத்திருக்க நம்ம பார்க்கிறோம். இது லேவியர்கள் கூட வந்து கொடுத்திருக்கிறார். லேவியர் புத்திரிகள் கூட வந்துட்டு ஆசாரிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சில கட்டளை. அதுல இங்கே நசரேய விரதத்திலே அந்த கட்டளை வந்து சொல்றார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மரித்தவர்களை அவங்க தொடக்கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய தகப்பன் தாய் சகோதரர்கள் சகோதரிகள் சொந்த பந்தங்கள் யாரா இருந்தாலும் அவங்க வந்து டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமாக இந்த கட்டளைகளை தேவன் அவர்களுக்காக கொடுத்திருக்கிறார். சரி, இப்போ இந்த நசரேய விரதம் நமக்கு ஆவிக்குரிய இருக்கக்கூடியதான பரிசுத்தவான்களுக்கு எவ்விதமாக நாம் இதை பொருந்தி பார்க்கிறது? நாம நசரேய விரதம் எடுத்திருக்கிறோமா? நாம எல்லாம் இந்த நசரேய விரதத்துல இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, நாம எல்லாரும் அப்படி இருக்கிறோமா? திராட்சை ரசம் அதை டச் பண்ணாம இருக்கிறோமா? நிறைய பேர் சொல்றாங்க கிரேப் ஜூஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு, இல்லைங்களா? அப்ப இரண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது இரண்டாவது சொல்லிக்கிறார், சவரன் கத்தி நம்ம பண்ணாம இருக்கிறோமா? அப்ப இது வந்துட்டு டைரக்டா நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்க. அடுத்து மூன்றாவது பார்க்கும்போது டெட் பாடிஸ் பிரேதங்களை வந்து தொடாம இருக்கணும் அப்படின்னு பார்க்க. அப்ப இதுல வந்து தேவன் நமக்கு என்ன ஆவிக்குரிய பாடத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது நசரேயன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பிரித்தெடுக்கப்பட்டவன், இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு கூட பார்க்கலாம். யாருங்க இந்த உலகத்திலிருந்து இன்னைக்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் யார் இருக்கிறாங்க? சந்தேகமா இருக்கா? அவருடைய பரிசுத்தவான்கள். இன்னைக்கு நாம் வந்திருக்கக்கூடிய சபையாக வந்திருக்கக்கூடிய அவருடைய பரிசுத்தவான்கள் என்று கூட நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இந்த பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சில கட்டளை. அப்ப அவங்களுடைய பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு பரிசுத்தவன்களுடைய வாழ்க்கையில சம்பவத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே, அது சிறிய விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அது தீமையா இருந்தாலும் சரி, அது நன்மையா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்துட்டு கடைசி காலங்களில் இருக்கக்கூடியதான அவருடைய சபைக்கு முழுசாக வந்துட்டு அவரு கொடுக்கப்பட்டிருக்க நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இந்த நசரேயன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த உலகத்திலிருந்து நாம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு கூட நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப இந்த முதலாவது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, திராட்சை ரசம் அவங்க தொடக்கூடாது, அதை பத்தி அது குடிக்கவும் கூடாது. அது சொல்ற ஸ்ட்ரிக்டா வந்து என்ன ஆகும் சொல்லும் போது, அதே வந்து விதை சீடு அதனுடைய தோல் முதலாக கூட வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அது கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த திராட்சை வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நம்ம ஒரு வசனத்தை படிக்கலாம். நீதிமொழிகள் 29:30.
நீதிமொழிகள்
29:30.
இல்ல வசனம் இல்லை,
மன்னிக்கணும் மன்னிக்கணும். நீதிமொழிகள் 23.
ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்கள்.
கடைசியில சொல்றாரு, அந்த மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும்,
கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே
பாத்தீங்களா? அப்ப இந்த ஒரு திராட்சை ரசம் வந்து சொல்றாரு, இதுல இருந்து என்ன செய்யறாங்க பாத்தீங்கன்னா, மதுபானம் கூட வந்து செய்யறாங்க. அது வந்து என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, அது நிறைய இன்னைக்கு மத்து கொடுக்கறதா இருக்கு அப்படின்னு கூட நம்ம பாக்கிறோம். இயேசு கிறிஸ்து கூட சிலுவையில் இருக்கும் போது கூட பாத்தீங்கன்னா, தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே அவருக்கு என்ன கொடுத்தாங்கன்னு சொல்லி காடை இல்லை இல்லைங்களா? நிறைய பேர் சொல்றாரு, அது பாத்தீங்கன்னா வினிகர் இல்லைங்களா, வைன் அப்படின்னு கூட போட்டிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா, ஒரு சில புஸ்தகங்கள் நம்ம வந்து படிக்கும்போது நம்ம பாஷையில சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது ஆல்கஹால் இருக்கக்கூடியதா கூட இருக்கு இல்லைங்களா? ஆனா இயேசு கிறிஸ்து அதை மறுத்திருக்கிறதா கூட நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இதை வந்து அணையும் போது என்ன பாத்தீங்கன்னா, ஃபுல்லா மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிருது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். ஒரு கான்சன்ட்ரேஷன் அவங்க கண்டிப்பா இருக்க முடியாது. அவங்க என்ன செய்யறாங்களோ நிச்சயம் அவங்களுக்கே தெரியாது, அப்படிதான் இருப்பாங்க இந்த மதுபானம் குடித்தவர்கள். அதனால என்ன சொல்ல, நமக்கு இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னைக்கு நமக்கு என்ன அந்த மதுபானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது குறிக்குது பால்ஸ் டாக்டரின்ஸ், பொய் சத்தியங்கள், பொய்யான உபதேசங்களை வந்து குடிக்கிறத கூட நம்ம பார்க்கிறோம். இது வெளிப்படுத்தும் விசேஷம் 17:1 கூட நம்ம பார்க்கலாங்க.
ஏழு கலசங்களுடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவர்களுடைய வேசித்தனமாகிய மதுவால்.
மதுவால நமக்கு தெரியும் இந்த வேசி யாருன்றத நமக்கு தெரியும் இல்லைங்களா? போலியா இருக்கக்கூடிய சபைகள் அப்படின்னு நமக்கு தெரியும், முன்பதாக நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப இப்பேற்பட்ட பலவிதமான பொய் உபதேசங்கள் இருக்கக்கூடியவர்கள் வந்து குறிக்கிறத பாக்கிறோம். இன்னும் இதை அப்போ பவுல் எபேசியருக்கு எழுதும் போது 4:14 நம்ம படிக்கலாங்க.
நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களா இராமல்.
ஆரம்பத்தில் கொண்டிருக்கிறது அந்த விசுவாசத்தெல்லாம் விட்டுட்டு, உண்மையான சத்தியத்தெல்லாம் விட்டுட்டு, அந்த பொய்யான உபதேசங்கள் கட்டு கதைகளை நம்ம கேட்டு, அது போல ஆரம்பத்தில் இருக்கக்கூடியதான சபைகள் கூட வந்து போயிருக்கிறதாக நம்ம வந்துட்டு வேதாகமத்தில் வந்து படிச்சிருக்கிறோம். அப்ப இது முதலாவது குறிக்குது. அது வந்துட்டு அந்த குடிச்சு எப்படி இன்னைக்கு எடுக்கிறாங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய போலியான நம்ம அன்பு சகோதரர்கள் கிறிஸ்துவ மண்டலத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது அவங்களாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா குடிச்சிட்டு போதையில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த போதையினால தான் இன்னைக்கு அவங்க என்ன பேசுறாங்கன்றது கூட இன்னைக்கு தெரியாதபடிக்கு, தேவனுடைய மகத்துவமான சத்தியங்களை இதுதான் உண்மை சத்தியம் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட அவங்க புரிந்து கொள்ளவே மாட்டாங்க. நீங்க குடித்தவங்க கிட்ட இதை பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம அப்சர்வ் பண்ணிடலாம். அவங்க பேசினதே என்ன பண்ணிருப்பாங்க, திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப கண்டிப்பா இது போலதான் அவங்க இருப்பான்னு கூட நம்ம பாக்குறோம். சரி, ரெண்டாவது பாயிண்ட் கூட வரலாங்க. சவரன் கத்தி தலையில் வந்துட்டு என்ன பண்ணக்கூடாதுங்க, போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப இதை வந்துட்டு சவரன் கத்தி தலையில படாம இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப நம்ம முதல்ல பார்க்கணும் நம்ம வசனம் வாசிக்கல, 1 கொரிந்தியர் 1:31.
அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார்.
பாத்தீங்களா, இப்ப வந்துட்டீங்க சொல்லு, 1 கொரிந்தியர் 1:31 அது வசனம், அதாவது வந்து ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார்.
11:3
ஒவ்வொரு புருஷனுக்கும்
கிறிஸ்து தலையா இருக்கிறார்.
ஸ்திரீக்கு
புருஷன் தலையா இருக்கிறார்.
நம்ம தெரிஞ்சுக்கணும் சொல்ற. அப்ப கிறிஸ்துக்கு வந்துட்டு தேவன் தலையா இருக்கிறார். அப்போ புருஷனுக்கு வந்து யாரு தலையா இருக்கிறாங்க, கிறிஸ்து வந்து தலையா இருக்கிறார். அதனால வந்துட்டு இப்ப நாம அந்த உண்மை கிறிஸ்துவை, உண்மை சத்தியத்தை, இல்ல நமக்கு தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிரீடத்தை, சத்தியத்தினால கொடுக்கப்பட்ட அந்த கிரீடத்தை நாம எப்போ என்ன பண்ணக்கூடாது, தூக்கி போடாத படிக்கு பாத்துக்கணும் சொல்றாரு. அதை வந்து அந்த தலையில இருக்கக்கூடியதான, இதுதான் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற தம்முடைய பரிசுத்த ஆவி மூலமா கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உண்மை சத்தியத்தினால கொடுக்கப்பட்டிருக்கிற பரலோக அழைப்பு. இதை நாம் என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, ஒருவனும் எடுத்து கொள்ளாத படிக்கு நம்முடைய கிரீடத்தை நாம் என்ன செய்யணுங்க, நாம பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுதான் சொல்லுது, அந்த தலையில வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, சவரன் கத்தி போடக்கூடாது அப்படின்னு கூட பாக்கிறோம். இதுல ஒரு வசனம் நீதிமூலைகள் கூட ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். நீதிமூலைகள் 4:9.
அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும்.
பாத்தீங்களா, அப்ப மகிமையாக இருக்கும் அப்படின்னு கூட நம்ம பாக்கிறோம். அப்ப உண்மைதான், அந்த உன்னதமான சத்தியங்களை நம்ம தெரிந்து கொண்டு உண்மையாக நம்ம ஜீவிக்கும் போது, அந்த உண்மையான சத்தியத்தில் இருக்கும் போது, அந்த சிந்தை தேவன் கொடுக்கக்கூடிய அந்த சத்திய சிந்தை எல்லாம் இருக்கும் போது, கண்டிப்பா தேவனுடைய பலன் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கும், நம்ம எல்லா காரியங்களும் ஜெயம் கொள்ள முடியும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது விஷயத்தை நம்ம பார்க்கும் போது, அந்த நசரேய விரதத்துல இருக்கக்கூடியது பிரேதங்களை என்ன செய்யக்கூடாதுங்களா, டச் பண்ணக்கூடாது. அப்ப பிரேதத்தை வந்து டச் பண்ணக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டான கட்டளை. இது உபாகம் 7:3-4 கூட இது கூட நம்ம படிச்சிருக்கிறோம். இப்ப படிக்க வேண்டாங்க, நீங்க ஸ்கிரீன்ல கூட இதை பார்க்கலாம். அப்ப இங்கேயும் அதுதான் சொல்றார். அப்ப பிரேதங்கள் என்ன செய்யக்கூடாதுங்க, டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 14:1-3 பார்க்கலாம்.
புத்தியுள்ள ஸ்திரீ,
மன்னிக்கணும். அப்ப இந்த செத்த பொணங்கள் வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மத்த 8:22 படிக்கலாம். மத்த 8:22,
அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும்,
மரித்தோர் தாங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் என்ன பண்ணுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நீங்க பிரசங்கம் பண்ண சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப மரித்தோர் வந்து குறிக்குது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள், அதாவது சத்தியத்தை அறியாத ஜனங்கள். அவங்க உயிரோடு நடமாடிட்டு இருந்தாலும் கூட அவங்க கிட்ட என்ன பார்க்கிறோம், உண்மையான சத்தியம் அவங்க கிட்ட இல்லாடுன்னு பார்க்கிறோம். அப்ப நாம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜனங்களோட கூட நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு, உனக்கு கண் இடரல் உண்டாக்கினால் கண்ணை நீங்க பிடிங்க போட்டுருங்க, கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் கையை நீங்க வெட்டி போடுங்க, கால் அப்படி செஞ்சா காலை நிச்சயம் நீங்க என்ன பண்ணுங்க, வெட்டி போடுங்க அப்படின்னு கூட வந்துட்டு சொல்றதை பாக்குறோம். அப்ப இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முற்றிலுமாக இன்னைக்கு நாம் உடன்படிக்கை பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் நாம் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்ந்தவர்கள் எப்பேற்பட்ட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் செய்தாலும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான ஃபங்க்ஷன் செஞ்சாலும், நாம் அதுக்குள்ளாக என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு, கண்டிப்பாக நாம் அதில் பங்கு பெற கூடாது அப்படின்னு சொல்றாரு. மேக்சிமம் நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப், நம்முடைய சொந்தம் எல்லாம் யார்கிட்ட வைக்கணும் பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவான்கள் இருக்கக்கூடிய சகோதர சகோதரருடைய குடும்பங்களை தான் மேக்சிமம் நம்ம அப்படித்தான் இருக்கிறோம் இல்லைங்களா. நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம சொந்தத்திலிருந்து மற்ற உலக ஜனங்கள், நாம பணிபுரியக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கூட இன்னைக்கு நமக்கு சீல் போட்டு வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா. நம்மை பார்த்த உடனே அங்கிருந்து தூரம் அப்படியே விலகி போயிடுறாங்க, ஐயோ இவங்களால என்ன செய்ய முடியாது நிச்சயமா அப்படின்னு சொல்லி. அப்ப நாம கூட என்ன செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, அப்படி ஒரு சில தொடர்புகள், அந்த மரித்த காரியங்களுக்கு, செத்து போயிருக்கிற காரியங்களுக்கு நாம பங்கு பெறக்கூடாது என்று கூட நம்ம பார்க்கிறோம். ஆனா என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சீல்நிலைகள்ல சிம்சோனை போல ஒரு சில காரியங்களை அவங்க செய்யறது நம்ம பார்க்கிறோம். அப்ப சிம்சோனுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிற ஒரு சம்பவத்தை கூட நம்ம பார்த்தோம்னா, அவர் என்ன செய்துட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, பெலிஸ்திரிகளுடைய ஒரு பெண்ணை வந்து தெரிஞ்சுக்கிறார். பெலிஸ்திரிகள வந்துட்டு ஒரு பெண் வேணும்னு சொல்றார். அப்ப கண்டிப்பா அவங்க பெற்றோர் கூட சொல்றாங்க, நிச்சயமா அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம் நீதிமொழிகள் புஸ்தகம் 14வது அதிகாரம் வசனம் 3 நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் வசனங்கள் 3.
மூடன் வாயிலே அவன் அகந்தை கேட்ட மிலாருண்டு.
நியாயாதிபதிகள், சாரி தமிழ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாலோ பண்ற கஷ்டமா இருக்கு, வெரி சாரி.
அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தர் இடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன
பாத்தீங்களா. அப்ப நீ சொல்ற விருத சேதனம் இல்லாத பெலிஸ்தர் இடத்துல போய் நீ பெண்ணை கொள்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற, கண்டிப்பா அவன் கூட நம்ம சம்பந்தம் வச்சுக்கூடாது புறஜாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அடுத்து சொல்ற வாசிங்க பிரதர்.
உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள்.
பாத்தீங்களா, நீ சொல்லிட்டு இருக்க, அவள் வந்துட்டு என் கண்ணுக்கு எப்படி இருக்கிறாள், வந்துட்டு
பிரியமான
பிரியமா இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார்.
அவளையே எனக்கு கொல்ல வேண்டும்
பாத்தீங்களா, அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்ப அதுக்கு பின்னால வந்துட்டு அவளால வந்த விளைவுகளை கண்டிப்பா அவர் சந்திச்சதாக நம்ம பாக்கிறோம். ஆனா தேவனுடைய பலத்தினால அவர் வந்துட்டு மேற்கொண்டதாக நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த காரியங்களை இப்ப நம்ம பின்வர பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். தேவன் அவருடைய வாழ்க்கையில செய்ததை நம்ம பார்க்கும்போது, ஆனா அநேக நேரங்கள் அநேக தடுமாற்றங்கள் அவருடைய வாழ்க்கையில இருந்ததாக கூட நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப வந்து இந்த பெலிஸ்திய பெண்ணை அவர் தெரிஞ்சு போயிருந்தாருன்னு கூட பாக்கிறோம். ஆனா அது போல இன்னைக்கு நாம் உடன்படிக்கை பண்ணிருக்கிற நாம் வந்துட்டு இந்த உலகத்துல நிச்சயம் என்ன செய்யக்கூடாதுங்க, சம்பந்தம் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்ல. நிறைய பேர் வந்துட்டு நீங்க தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சகோதர சகோதரிகள் வந்து பார்க்கும்போது நிறைய பேர் இன்னைக்கு தாங்களுடைய சொந்தங்கள்ல இல்ல வந்துட்டு தெரிஞ்சவங்க மூலியமா நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இவர் ட்ரூத்ல வந்திருப்பாங்க, அவங்க ட்ரூத்ல இருக்க மாட்டாங்க. ஆனா அவனே சொல்லிட்டாங்க வந்துட்டு, எனக்கு அவங்க தான் ரொம்ப பிரியமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே போல வந்து சகோதரிகளும் அதே போல செய்துட்டு இருப்பாங்க. அதுக்காக என்ன செய்வேன் பாத்தீங்கன்னா, எப்படியாச்சும் அந்த சகோதரனை பிடிச்சி கட்டாயம் அந்த சத்தியத்தை கேட்டு நீங்க என்ன செய்யணும், உடன்படிக்கை செஞ்சு அதுக்கப்புறம் தான் நாங்க திருமணம் செய்வோம் செய்வாங்க. ஆனா அந்த வாழ்க்கையில் வரக்கூடிய அநேக பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா எப்படி அது போல அவங்க செய்ததுனால எப்படி அவர் பிரச்சனைகளை சந்திச்சாரோ அது போலவே இன்னைக்கு பரிசுத்தவன்ல இருக்கக்கூடிய இந்த சபை கூட வந்து கண்டிப்பா அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்றதுனால, நாம் இன்னைக்கு உலகத்துல மேக்சிமம் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அதாவது பிசினஸஸ் இன்னைக்கு வரக்கூடிய நிறைய பிசினஸ் கூட பாத்தீங்கன்னா, நிறைய வந்து அதாவது உடன்படிக்கை இல்லாதவங்க கூட நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு அவங்களோட கூட நம்ம பிசினஸ் செய்யும்போது கூட நிறைய வந்துட்டு தோல்விகளை நம்ம அடையக்கூடியதாக இருக்குதுன்னு பார்க்கிறோம். அப்ப அது போல சிம்சனுடைய வாழ்க்கையில நடந்திருக்கக்கூடியதான ஒரு சில காரியங்களை இன்னைக்கு நாம வந்து அலசி பார்க்க போறோம். அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு 7 சம்பவங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்ப சிம்சோன் வந்துட்டு அந்த பெலிஸ்திய பெண் பார்க்க போகும்போது ஒரு சம்பவம் நடந்ததை நம்ம பார்க்கிறோம். என்ன சம்பவம் தெரியுங்களா, ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சிங்கத்தை என்ன செய்யறாங்க வந்துட்டு, அவரு சிங்கத்தை எப்படி செய்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நிறைய கன் வச்சு ஷூட் பண்ணார் அப்படிலாம் இல்ல. ஆனா எப்படி பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அவர் கையில ஒன்றும் இல்லாம கூட என்ன பண்ணிருக்காருங்க, அந்த சிங்கத்தை ரெண்டா கிழிச்சு போட்டிருக்காரு கூட பாரு. எப்படி தேவனுடைய பரிசுத்தாவி மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிற பலன் அப்படின்னு பாக்குறோம். அப்ப அந்த தேன்ல அதுக்குள்ள அந்த சிங்கத்திலிருந்து என்ன வந்திருக்குங்களா, ஒரு தேன் வந்திருக்கு அப்படின்னு சொல்ற, சிங்கத்துல உள்ள அந்த ஒரு தேன். அப்ப இது ரொம்ப இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தேன் கூட பாக்குறோம். இது முதலாவது பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, பெலிஸ்தியர்கள் அவங்களுடைய இருக்கக்கூடிய வயல்கள் இல்ல, 300 நரிகள் என்ன பண்றாங்க வந்துட்டு, அவரு நரிகளை வாளோட வாள் என்ன பண்றாருங்க கட்டிட்டு வயலை விட்டு டோட்டலா வந்துட்டு அதை வந்துட்டு கெடுக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். டோட்டலா வந்துட்டு அதான் பண்றதை நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது ஒன்று பார்க்கும்போது, யாத்தாம் ஊர் கண்மலையில குடியிருக்கிறார். மூன்றாவது வந்துட்டு ஏத்தாம் ஊர் கண்மலையில குடியிருக்கிறத பார்க்கிறோம். நான்காவது பாத்தீங்கன்னா, கைதையின் தாடையால் வந்துட்டு தாட எலும்புல 1000 பேர் என்ன பண்ணிருக்காருங்க கொன்று போட்டிருக்கிறார் அப்படின்னு கூட பார்க்கிறோம். அடுத்து ஐந்தாவது பாத்தீங்கன்னா, வேசி நிறத்துல கொண்ட தொடர்பு, அது எங்க கொண்டு போயிருச்சுங்க, அவர் வந்துட்டு மரணத்துக்கே கொண்டு போய் விட்டு பாக்கிறோம் இல்லைங்களா. அந்த நசரேய விரதத்தை என்ன பண்ணிட்டாங்க, மெதுவா அவங்ககிட்ட இருந்த மழைக்கு அந்த ட்ரிக்ஸ் வந்துட்டு 3 தடவை வந்துட்டு அவர் சொல்லவே இல்லை, கடைசியில கண்டிப்பா இது சொல்லிடுறார். இது நம்ம டீப்பா பார்க்க முடியாது, ஒரு சில காரியங்களை மட்டும் பார்க்க போகிறோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, ஆறாவதாக பார்த்தீங்கன்னா, தெரிலாளிடம் கொண்ட தொடர்பு இல்லைங்களா. அந்த நடு ராத்திரியை படுத்துட்டு இருந்துட்டு ரெண்டு ஸ்தம்பங்களை என்ன பண்ணிருங்க அப்படியே அவர் மதில்களை தூக்கிட்டு போறத கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப கடைசியாக நம்ம பார்க்கும்போது, கடைசி ரெண்டு தூண்களை அவர் வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க, தாகோனின் வீட்டு அந்த என்ன பண்ணிருக்காங்க டோட்டலா அழிச்சிடுறார். நிறைய பேரா வந்து பலிஸ்தர்கள் வந்துட்டு அழிக்கப்படுறதை கூட வந்து பாக்குறோம். அப்ப இது சிம்சன் வாழ்க்கையில நடந்திருக்கக்கூடிய 7 காரியங்களை இதை எப்படி நாம் ஒப்பிட்டு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இப்ப சிம்சோன் யாருக்கு ஒப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அவருடைய சபை இல்லைங்களா, பரிசுத்தவான்கள் உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன் அவருடைய சபைக்கு நாம் இன்னைக்கு நான் பார்த்திருக்கிறோம். இப்ப அப்படி பார்க்கும்போது நம்ம 7 சபைகள் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம், ஞாபகம் வருதுங்களா, வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்த்திருக்கிறோம் 7 சபைகள் சரிங்களா. இப்ப நாம சப்ஜெக்டுக்குள்ள போகணும் அப்படின்னா, நீங்க அந்த 7 சபைகளை பத்தி சொல்லிட்டீங்கன்னா அடுத்த சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். 53 லெசன்ஸ்ல நம்ம வந்து ஃபாலோ கிளாஸ்ல சபையினுடைய வரலாற்றை பத்தி அருமையா சகோதரர்கள் வந்துட்டு அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இப்ப முதலாவது சபை எபேசு, அதனுடைய தூதனை சொல்றீங்களா, வெரி குட், நல்லா சொல்லிட்டீங்க. நம்பர் 2 சிமிர்னா யோவான் இல்லைங்களா, அவர் வந்து கடைசியில் இருந்த தூத நம்ம அப்போஸ்தலன் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்ததாக மூன்றாவது சபை பெர்கமு, தூதன் ஏரியஸ் இல்லைங்களா, ரொம்ப அருமையான ஒரு தூதன் கூட பார்க்கிறோம். அடுத்து நான்காவது பார்க்கலாம், தியத்திரா தூதன், வெரி குட், பீட்டர் வால்டோ. ஐந்தாவது சபை சர்தை தூதன், ஜான் விக்லிப், நிறைய திருப்பங்களை பார்க்கிறோம். ஆறாவது பிலதெல்பியா தூதன், மார்டின் லூத்தர். ஏழாவது ரொம்ப பவர்ஃபுல்லா சொல்றீங்க, லவோதிக்கியா சபை, ஏன்னா நாம அந்த சபைக்குள்ள நாம இருக்கிறோம் அப்படின்றதுனால ரொம்ப உற்சாகத்தோடு கூட நம்ம சொல்றோம். தூதன் உங்களுக்கு தெரியும், அந்த தூதன் மூலியமா தான் இன்னைக்கு நாம பெற்றிருக்கிற உன்னதமான சத்தியங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த 7 சபையினுடைய காலங்கள்ல அவங்களுடைய வாழ்க்கையில சபை வரலாறுல உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப நீங்க கண் முன்னாடி கொண்டுட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமா சப்ஜெக்ட் முடிச்சிடலாம். இப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் சிம்சனுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிற சம்பவங்களை நம்ம பார்த்து கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு சபை காலங்களில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க ஆப்டா எக்ஸாக்டா அப்படி நீங்க கம்பேர் பண்ணாம ஒரு சில காரியங்களை நம்ம வந்து பார்க்கும்போது இது சபைக்கு நிச்சயமா கம்பேர் பண்ணலாம். இது வந்து முதலாவது நம்ம பார்க்கலாம், முதல் சபை காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், அது அப்படியே வந்து சிம்சோனுக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது இது என்ன வந்து முதல்ல என்ன நடந்ததுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்துட்டு பெலிஸ்தியர்ல பெண்ணை வந்து கொள்றாரு போறாரு, அதை போக்குற நேரத்தில் சிங்கத்தை கிழிச்சு போற. இப்ப சிங்கத்துக்குள்ள என்ன வந்திருக்குதுங்க, தேன் வந்திருக்கிறது நம்ம பார்க்கறோம். அப்ப முதல்ல யாருனால இவருக்கு வந்து துன்பம் கஷ்டம் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவர் அந்த பெண்ணை போய் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை அங்க சொல்றார். என்ன சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விடுகதை சொல்லிட்டார். என்ன கதைங்க விடுகதை, அது யாருக்கிட்ட சொன்னார்ன்னு பாத்தீங்கன்னா, முதல் சபை முதல் அறுவடை காலம் யார் மத்தியில் நடந்தது, முதல் காலம் இந்த அறுவடை நம்ம பார்க்கல, மூன்று அறுவடை பாடத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். ஜீவிஷ் ஏஜ் இல்லைங்களா, யூதருடைய அறுவடை காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த யூத அறுவடையில, அப்ப யூதர்களுக்கு மட்டும்தான், இயேசு கிறிஸ்து கூட நிறைய சொல்லியிருக்காருங்க, சொந்தத்துக்காக வந்தார் இல்லைங்களா, சொந்தத்துக்காக தான் வந்தார் சொல்லியிருக்கார். சொந்தமானவர்களோ அவர் வேணாம் தள்ளிட்டாங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த சபைக்கு வந்திருக்கக்கூடியதான கஷ்டங்கள் துன்பங்களை நம்ம வந்து பார்க்கும் பொழுது, அந்த ஒரு காலகட்டத்தில் தான் வந்து இங்க தேவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பெல்லன் இல்ல அந்த சத்தியம் இங்க குறிக்கிறதா கூட நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப அந்த ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் இது. ஒரு வசனத்தை பார்த்தோம்னா நீதிமொழிகள், மன்னிக்கணும், நீதிமொழின்னு நியாயாதிபதிகள் 14:14.
அப்பொழுது அவன் பச்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான்.
பாத்தீங்க, வந்து விடுக்கதை போடுறார், இந்த ஒரு விடுக்கதை. அப்ப அந்த விடுக்கதையுடைய மீனிங் வந்துட்டு சொல்ல சொல்றார். ஆனா அந்த 30 பேரும் என்ன பண்றது இல்லைங்க, நிச்சயமா அது சொல்றது. அப்ப அது என்ன விடுக்கதை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது சொல்ல வசனம் நமக்கு நல்லா தெரியும், அருமையான ஒரு வசனம் இல்லைங்களா. அப்ப வந்துட்டு இயேசு கிறிஸ்து மூலியமாக இல்லை, மீட்கும் பொருள் சப்ஜெக்ட் நம்ம கேட்டிருக்கோம் எல்லாரும் வந்துட்டு இல்லைங்களா. அப்ப இயேசு கிறிஸ்து மூலியமாக சிலுவையின் மரணத்தின் மூலியமாக நமக்கு எல்லாருக்கும் என்ன கிடைச்சிருக்குங்க, உன்னதமான ஒரு அழைப்பு, பரம அழைப்பு இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. ஹை காலிங் நம்ம கூட படிச்சிருக்கிறோம், இதை சொல்ற வந்துட்டு. அப்ப இந்த வந்து தேன் எதை குறிக்குன்னு பாத்தீங்கன்னா, அதனால வந்திருக்கக்கூடிய ரட்சிப்பை வந்து குறிக்கிறத பார்க்கணும், சால்வேஷன். அதனால வந்திருக்கக்கூடிய ரட்சிப்பு, நீதியின் வஸ்திரம், இதெல்லாம் சொல்ல நம்ம வந்துட்டு. அது போலத்தான் தேவன் இன்னைக்கு நமக்கு வந்து கொடுத்திருக்கான்னு பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் மரணத்து மூலியமாக. யூதா ராஜ சிங்கம் இல்லைங்களா, அப்ப அந்த கோர சிலுவையில அவர் மறிச்சிருக்கிறதுனால நமக்கு தேவன் இன்னும் கொடுத்திருக்கிற பெரிய ஒரு பாக்கியம், கிருபை, அவர் மூலியமாக கிடைச்சிருக்கக்கூடிய அந்த பரம அழைப்புன்னு கூட பார்க்கலாம். அது நியாயாதிபதிகள் 14:15 கூட படிக்கலாங்க.
ஏழாம் நாளிலே அவர்கள் சிம்சோனின் பெண் சாதியை பார்த்து, உன் புருஷன் அந்த விடுகதையை எங்களுக்கு விடுவிக்கும் படிக்கு நீ அவனை நயம் பண்ணு, இல்லாவிட்டால் நாங்கள் உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் அக்னியால் சுட்டெரித்து போடுவோம், எங்களுக்குள்ளவைகளை பறித்துக்கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள் என்றார்கள்.
சரி, அன்பான சகோதர சகோதரிகள், பார்க்கும் போது இந்த சம்பவம் நடந்த பிற்பாடு, ஒரு சில நாள் கடந்த பிற்பாடு, மறுபடியும் சிம்சோன் வந்துட்டு தன் பெஞ்சாதியை தேடி போறார். ஆனா போகும்போது அங்க என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்களை வந்துட்டு இவருடைய தோழர்ல ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி வச்சிடறாங்க. அப்ப அந்த சம்பவத்தை பார்த்தவொடனே ரொம்ப அவர் கோவிச்சுக்கிட்டு வந்துடுறத கூட பாக்குறோம். ஆனா கடைசியில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணும் அவருடைய வீடும் சுத்தமாக என்ன பண்றாங்க, சுட்டெரிக்கப்படுறதா கூட பாக்குறோம். அப்ப இது எதை குறிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, யூதர்களுக்கு தேவன் கொடுத்துடக்கூடிய தண்டனை இல்லைங்களா. என்னாச்சுங்க, 70 AD இல்லையா, மத்த 23 நம்ம வந்து படிக்கிறோம் இல்லைங்களா, கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது போலவே அவங்க வந்துட்டு கிபி 70 அப்புறம் வந்துட்டு உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று கூட நம்ம வந்து பார்க்கிறோம் அன்பானவர்களை. அடுத்ததாக நம்ம பார்க்கலாம் இரண்டாவது பகுதியை. நம்ம வந்து பார்க்கும்போது அந்த சிம்சோன் 300 நரிகள் என்ன பண்ணாருங்க, ஒன்றோடு ஒன்று கட்டி அது ஃபுல்லா வந்து அழிக்கிறத பாக்கிறோம். அப்ப இந்த நரி பத்தி பாத்தீங்கன்னா, லூகா எழுதின சுவிசேஷம் 13:33 நம்ம படிக்கலாம்.
இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும், எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்க தரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள்.
அந்த நரிக்கு சொல்லுங்க, யாருங்க அந்த நரி பாத்தீங்களா, அந்த 2000 காலத்துல ரோமரால் வந்துட்டு ஏற்படுத்தப்பட்ட ஒருத்தர் அரசன் அப்படின்னு கூட பாக்கலாம் இல்லைங்களா. அவரால் வந்துட்டு வந்திருக்கக்கூடிய கஷ்டங்கள் அப்படின்னு கூட பாக்கிறோம். ஏரோது ராஜா இல்லைங்களா, ஏரோது பத்தி தான் பேசிருக்கிறார், நீங்க போயிட்டு அந்த நரிக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அவர்னால வந்திருக்கக்கூடிய சபைக்கு வந்திருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்களை கூட நம்ம வந்து பார்க்கலாங்க. அடுத்ததாக நம்ம மூன்றாவது பார்க்கும்போது, மூன்றாவது ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா, இவர் எங்க போய் தங்கியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏத்தோம் மலையில அங்க தங்கியிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இது நீதி நியாயாதிபதிகள் 15:8 நம்ம படிக்கலாங்க.
அவர்களை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி பின்பு போய் ஏதாம் ஊர் கண்மலை சந்திலே குடியிருந்தான்
பாத்தீங்களா. இது வந்துட்டு நம்ம எம்சி கிளின்டாக் ஸ்ட்ராங்ஸ்ல வந்து நம்ம பார்க்கும்போது இதுக்கு சொல்றார், காகம் போன்ற பறவைகள் தங்கி விடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு கூட சொல்றார். இங்க போய் தங்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த சபை எங்க போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மூன்றாவது கால பகுதியில நமக்கு தெரியும் போப்பு மார்க்கம் அப்பதான் வந்து உருவாயிட்டு இருக்கக்கூடிய நம்ம அந்த ஒரு காலகட்டத்தை கூட குறிக்கிறது நம்ம பார்க்கிறோம். இது நம்ம வெளிப்படுத்தல் 18:2 படிக்கலாம்.
அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவறுப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று.
பாத்தீங்களா, சகலவிதமான பறவைகள் தங்கியிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப அந்த பறவைகள் குறிக்குது. அங்க வந்துட்டு எங்க தங்கி இருக்கிறாங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா, அசுத்தம் நிறைந்திருக்கு இல்லீங்களா, போலி இல்லீங்களா, மாயை எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு உலகத்தில் இருக்கக்கூடியதான மாயையெல்லாம் உள்ள சத்தியத்துக்குள்ளாக கொண்டு வந்த ஒரு காலம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். அடுத்து நான்காவதாக இருக்கக்கூடிய விஷயத்துக்குள்ள நம்ம பார்க்கும்போது, நான்காவது சபை காலம் தியத்தீரா இல்லீங்களா நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த ஒரு காலம் பார்த்தீங்கன்னா இரண்ட ஒரு காலம், டார்க் ஏஜஸ் இல்லையா, அந்த காலத்துல வந்துட்டு ஒன்றுமே செய்யாதபடிக்கு வெளநற்று இருக்கிறாங்க தேவன்கிட்ட வந்துட்டு. ஒரு அவங்க வந்துட்டு உண்மையான சபை ஜீவிக்க முடியாத அளவுக்கு அநேக துன்பங்கள், கொள்ள நோய்கள், இல்ல மற்றவர்களால் வரக்கூடிய உபத்திரங்கள் எல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு காலத்துல தேவன் வந்துட்டு சிம்சோனை எப்படி வந்துட்டு ஒரு பலத்தினால என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு கழுதனுடைய தாட எலும்பினால எத்தனை பேரை கொண்டிருக்கிறாருங்க, 1000 பேரை வந்து கொண்டிருக்கிறார். நினைச்சு பாருங்க, இன்னைக்கு வந்து 1000 பேரை தாட எலும்புல கொன்ற முடியுமா? ஐசியான்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய பெலன், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய ஞானத்தை அவர் கொடுக்கும் போது தான் வந்துட்டு அது நம்ம பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 15:15 நம்ம படிக்கலாம்.
உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாட எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான்.
பாத்தீங்களா, அப்ப இந்த தாடை வந்து குறிக்குது இல்ல கழுதை வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, முன்னாடி நம்ம பார்த்திருக்கிறோம் கழுதை இல்லனா குதிரை இல்லீங்களா, ஹார்ஸ், எது கம்பேர் பண்றாங்க, டாக்டரிங் சத்தியம் இல்லீங்களா, உபதேசத்துக்கு நம்ம கம்பேர் பண்றோம். அப்போ அந்த ஒரு காலகட்டத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அவருடைய மகத்துவமான சத்தியங்களை கொடுத்து அவங்களை தேற்றுவதை நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி இரண்ட ஒரு காலத்தில் கூட தேவன் அவங்களுக்கு அநேக சத்தியங்களை கொடுத்து புதிதான சில கருத்துக்களை, புதிதான ஒரு சில சத்தியங்களை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை தேற்றிருப்பதை கூட நம்ம இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப அந்த தாடை குறிக்கிறது கழுதனுடைய தாடை, அந்த சத்தியத்தை குறிக்கிறத பார்க்கிறோம், அந்த உன்னதமான சத்தியத்தை குறிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து என்ன செய்யறோம் பாத்தீங்கன்னா, செஞ்ச உடனே வந்துட்டு இவர் ரொம்ப சோர்வடைஞ்சு ரொம்ப டயர்டாயிடுறார். பாத்தீங்கன்னா அவருக்கு குடிக்க கூட தண்ணீர் கிடைக்காம போயிருது, செத்து போற நிலைக்கு போயிடறார். அப்ப ஒரு வசனம் படிக்கலாத, அது 15:18 வசனம் 18:19 படிங்க.
அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர், உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான்.
பாத்தீங்களா, உடனே சொல்ற, அப்ப ரொம்ப தாகமா வந்துட்டு, அப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா வறண்ட போயிருக்கு. அப்ப தண்ணீர் தாகம் எதை குறிக்கதுங்க, தேவடியா சத்தியம் தான். சத்தியம் இல்லாத இவங்க கஷ்டத்துல இருக்கும் பொழுது அப்ப அருமையான தூதர்களை வந்து தேவன் கொடுத்ததாக கூட பாக்கிறோம். அந்த காலத்துல வால்டோ மற்றும் ஜான் விக்லிப் இல்லீங்களா, அவங்க மூலமாக தேவன் அந்த சத்தியங்களை கொடுத்து அவங்களை வந்து பலப்படுத்தினதாக நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கலாம் 5வது காலகட்டத்தில் வந்து பார்க்கும்போது, 5வது சபை சர்தை, சர்தனுடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கும்போது, இப்ப நம்ம 16:16 நியாயாதிபதிகள் 16:1-3 வசனங்களுக்குள்ள நம்ம வந்துடலாம்.
பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில்
போனான்.
நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் இரண்டு நிலைகளையும் பிடித்து தாழ்பால்களோட கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான்.
பாத்தீங்கன்னா இந்த 5வது கால பகுதியில சபை இரண்டா காலத்துல இருக்கிறாங்க. எப்படி பாத்தீங்கன்னா வந்துட்டு உண்மை சத்தியமே கிடையாது, அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஒரு நேரத்துல என்ன பண்றாங்க, வந்துட்டு போய் படுத்துட்டு இருக்கிறார். ஆனா அப்படியே படுத்துட்டு எல்லாமே சபை என்ன செஞ்சிட்டான்னு பாத்தீங்கன்னா, நடு ராத்திரி எல்லாம் பண்ணிட்டாங்க, உடனே அலர்ட் ஆயிட்டார், ஃபுல்லா பெலிஸ்தர்கள் வந்து சேர்ந்திருக்கிறாங்க நினைச்ச உடனே புல் அலர்ட் ஆயிட்டு என்ன பண்றான்னு அமைதியா காத்துட்டு இருக்கிறார். காத்துட்டு இருந்து கரெக்டா ஏற்ற நேரத்தில் தேவனுடைய பலன் அது கிடைச்ச உடனே என்ன செய்யிட்டாருங்க, தாழ்பாலிலோட என்ன பண்றாருங்க, தூக்கிட்டு அவர் போறது நம்ம பார்க்கிறோம். அது போலதான் வந்துட்டு ஏற்ற சமயத்தில் தேவன் வந்துட்டு அந்த உன்னதமான சத்தியங்களை கொடுக்கும்போது பொய்யா இருக்கக்கூடியதான பில்லர்ஸ், பொய் மார்க்கம் கட்டி வச்சிருக்கக்கூடிய உபதேசங்களை அதை அவங்க மேற்கொண்டு அதை தூக்கிட்டு பலமாக அவங்க மேற்கொண்டதை பார்க்கிறோம். அந்த பில்லர்ஸ் குறிக்கிறது பொய், பொய், அந்த பொய்யில நிறைய அவங்க கட்டி வச்சிருக்கிறதெல்லாம் பண்ணவங்க மேற்கொண்டு அதை தூக்கிட்டு வர்றதை கூட நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்ததான் நம்ம பார்க்கலாம் ஆறாவது இருக்கக்கூடியதான சபையினுடைய கால பகுதிக்குள்ள நம்ம வந்து பார்க்கும்போது சிம்சோன் என்ன செய்யறன்னு பாத்தீங்கன்னா இவர் அந்த வேசியால பிடிக்கப்பட்டு அவருடைய கண்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு இப்ப அந்த நசரைய விரதம் அந்த முடியலாம் பண்ணிருங்க வந்துட்டு அந்த விஷயத்தை அவர் சொன்ன உடனே முடியெல்லாம் ஃபுல்லா எடுத்துறாங்க. அப்ப இதை வந்து எதை குறிக்கணும்னு பார்க்கும்போது நாம் செய்திருக்கக்கூடியதான உடன்படிக்கை இல்லைங்களா, இது நசரையை எதை குறிக்கீங்க, இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து தேவனுக்கென்று நம்ம செய்திருக்கக்கூடியதான உடன்படிக்கை, நல் மனசாட்சியின் உடன்படிக்கை, சாக்ரிஃபைஸ் லைஃப், கான்சக்ரேஷன், இதை வந்து குறிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து என்ன செய்யணும், தேவனுடைய அந்த கட்டளைகளை அவங்க விட்டுட்டு இல்லைங்களா அந்த கண் பிடுங்கப்படுறது சுத்தமா சத்தியமே இல்லாத படிக்கு. எப்ப வந்துட்டு நம்ம மெய் சத்தியம் போயிருதோ அப்ப உள்ள என்ன வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா போய் சத்தியம் உள்ள வந்துடுது அப்படின்னு பாக்கிறோம். அப்ப இது போல வரும்போது சுத்தமா மனக்கண்கள் குருடாக்கப்படுறது இல்லைங்களா, கொரிந்தியல் நம்ம படிக்கிறது போல மனக்கண்களை குருடாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மனக்கண்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நல்லா சத்தியத்தை பேசிட்டு இருந்திருப்பாங்க, நல்ல வேலைகளை செஞ்சிட்டு இருப்பாங்க, அருமையா அன்போடு இருந்திருப்பாங்க. ஆனா எப்போ அந்த உண்மையான அந்த கண்கள் மனக்கண்கள் பிடுங்கப்படுதோ நிச்சயமா வந்துட்டு அவங்க போயிட்டு ஒரு இருளான ஒரு இடத்துல போய் சேர்ந்துறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படி நிச்சயமா நடக்காதபடிக்கு கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம சபை இல்லைங்களா, நாம கூட வந்துட்டு இது போல விழிப்புணர்வோடு கூட எப்படி அவர் வந்துட்டு அலர்ட் ஆயிட்டு நடு ராத்திரியில அவர் மேற்கொண்டார் அது போல கூட நாம எப்பொழுதுமே விழித்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்கிறார். எப்பொழுதுனா சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, ஒருவனும் வஞ்சியாத படிக்கு எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றார். ஏன்னா சாத்தான் வந்துட்டு எப்பவுமே கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி என்ன பண்றாங்க, காத்துட்டே இருக்கிறான். அப்ப இருக்கும்போது நாம ரொம்ப கேர்ஃபுல்லா அது வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் அதை ஞானமாக நாம் வந்து பார்த்து ஞானமாக செயல்படணும் அப்படின்றத கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்துட்டு எந்த மாதிரி நிலையில இருக்கான்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு வெது வெதுப்பாக சபை எந்த நிலையில இருக்காங்க, வெது வெதுப்பான ஒரு நிலையில அவங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல தேவன் மறுபடியும் என்ன செய்யறாரு, அப்படியே விட்டு விடாம அந்த பிலிஸ்தருக்குரிய கையில அவர் அப்படியே விடாம தேவன் மறுபடியும் என்ன செய்யறாருங்க, அந்த முடியெல்லாம் எடுத்துட்ட பிற்பாடு கூட மறுபடியும் அவருக்கு தலையில மெதுவாக அந்த முடியை வந்து திருப்பி வர்றதை நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அவருடைய பிலிஸ்தருடைய கோயில் என்று சொல்லக்கூடியதான தாகோத் இடத்துல என்ன பண்றாங்க வந்துட்டு அவரு இரண்டு ஸ்தம்பங்களை அவர் அப்படியே வந்துட்டு அசைக்கப்பட்ட அங்க இருக்கக்கூடிய இடமெல்லாம் அழிக்கப்படுறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இது எதை குடினு பாத்தீங்கன்னா கடைசி சபை வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம், கடைசி சபை எதுங்க, லவோதேக்கியா சபையின் காலத்துல. அப்ப இப்படி இருக்கக்கூடிய நாம் சிம்சோனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நமக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு தேவன் எல்லா விஷயத்தையும் எதற்காக பொறுமையாக விட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்ப நிறைய பேருக்கு திடீர்னு ஒரு பரிசுத்தவான்கள கூட உள்ள ஒரு கேள்வி உள்ளத்திலிருந்து வந்திருக்கலாம், உலகத்துக்கு ஒரு கேள்வி, எல்லாருக்கும் ஒரு கேள்வி, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பின் லேடன் என்ன பண்ணிட்டாருங்க, சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்து என்ன நடக்குமோ தெரியல இல்லைங்களா. உடனே வந்துட்டு நிறைய பேர் சத்தியத்தில் இருக்கும் ஒரு சில கன்க்ளூஷனுக்குள்ள சில விஷயங்களை வந்து தேடி அலசி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா உலகம் என்ன பண்றாங்க அன்னைக்கு அதை தேடி அலசி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நிச்சயமா சொல்றார் நம்ம வசனம் படிக்கலாம் செப்பனியா 1 செப்பனியா 1:14-15
கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கவுமான நாள், அது அழிவும் பால் கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள்.
சொல்லப்படுற அத்தனை நாளுமே எந்த நாள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். கடைசியில் இப்ப சொல்ற வந்துட்டு செப்பன் 1 அதுல கண்டினியூ பண்ணுங்க 16-17.
அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள்.
பாத்தீங்களா, அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னு என்ன பண்ணிருக்காங்க, ரொம்ப ஹைட் ஹைட்டா கட்டி போட்டுக்கிறாங்க, பெரிய பெரிய பில்டிங்ஸ் கொத்தளங்களை கட்டிட்டு இருக்கிறாங்க வந்துட்டு. இது எதை குறிக்கதுங்க? இது யார பத்தி பேசுங்க? தீர்க்க தரிசனம் அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா பத்தி பேசப்பட்டிருக்கு. பாருங்க, அவர் வந்துட்டு அடிச்சாங்க வந்துட்டு டவர் அப்படின்னு சொல்லிட்டு 2001 செப்டம்பர் 11 இல்லைங்களா, அந்த நாள் வந்து அவங்க நினைச்சாலே வந்துட்டு ரொம்ப நொந்து போயிடுறாங்க. இன்னைக்கு கூட பார்க்கும்போது அமெரிக்கன்ஸ் இருந்தாலும் கூட அவங்க பேச்சில ஒரு மாற்றம் இல்லை. பாருங்க, இது எவ்வளவு வருஷம், 10 வந்துட்டு இன்னைக்கு காத்திருந்த அவங்களை அடிச்சிருந்தா கூட ஒரு மாற்றமே இல்லை. இன்னைக்கு வந்துட்டு இன்னும் தொடர்ந்து என்ன செய்யறேன் வந்துட்டு அவங்க கொஞ்சமாவது வந்துட்டு அவங்க பேச்சில மாறி இருக்கலாங்களா, தேவன் ஒன்னு இருக்கிறாருன்றத வந்து நம்பி இருக்கிறாங்களா, இல்ல கீழ்படைஞ்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. அப்ப கண்டிப்பா இந்த கடைசி காலத்துல என்ன செய்யப்படுற பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு கண்டிப்பா தரமட்டம் ஆக்குற வரைக்கும் நிச்சயமா தேவன் வந்து கண்டிப்பா விட போறார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய 4 காற்றுகள் இல்லைங்களா, நம்ம பேசிருக்கோம், 4 தூணுகள், இந்த பூமியில இருக்கக்கூடிய 4 தூணுகள் இல்ல. அதுக்காக வந்துட்டு நாம டெரரிஸ்டோட கூட இருக்கணும் அப்படின்னு இல்ல, அமெரிக்கா அடிக்கணும் நம்மள இல்லவே இல்லை. ஏன்னா நம்முடைய ராஜா கிரைஸ்ட் இல்லைங்களா, எப்ப வந்து 1874 பிரசன்னம் ஆயிட்டு அப்படி சிங்காசனம் இல்லைங்களா ஸ்தாபிக்கப்பட்டதோ இன்னைக்கு எந்த ராஜ்யங்களும் நிச்சயம் என்ன பண்ண முடியாதுங்க இல்லைங்களா. எப்ப சவால் விட்டு பேசுறாங்களோ அடுத்து கண்டிப்பா நம்ம நினைச்சுக்கலாம் அவங்களுக்கு தான் அடியே இருக்கு. இப்ப அடுத்து காத்து இருக்குது நிச்சயம், அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அடி இருக்குது, அது நான் அடிக்கிறேன்னு நினைச்சிருக்கேன். தயவுசெய்து தேவன் வச்சிருக்கக்கூடியதான ஒரு திட்டம், தேவனுடைய திட்டம், அவங்க பேசிட்டே இருக்கிறாங்க இன்னும் நிச்சயம் அவங்களுக்கு அடி காத்திருக்கிறது கூட பாக்குறோம். அப்ப இதை சொல்றாரு, இந்த தூண்கள் கடைசியில வந்துட்டு எல்லாமே வந்து அசைக்கப்படுறத வந்து குறிக்கிறோம். அதுல இருந்து என்ன செய்யறோம் பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய சபை கடைசி பாதங்கள இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் இந்த 4 தூணுகள் அடிக்கிறது என்ன பண்றாங்க, 4 பக்கமும் பிடிச்சு வச்சிருக்கிற. அப்ப கண்டிப்பா இதை விடுறதுக்கு முன்னாடி அப்படி பரிசுத்தவான்கள் அவங்க எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். சரி, இப்ப நாம சிம்சனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது சிம்சன் பாத்தீங்கன்னா தனி மனிதனாகவே, நீங்க பாருங்க அவரை பத்தி நிறைய பேர் நம்ம பத்தி நான் பார்த்திருக்கிறோம், பழைய ஏற்பாட்டில் ராஜாக்களை பத்தி படிச்சிருக்கிறோம், தீர்க்கதரிசிகளை பத்தி படிச்சிருக்கிறோம். ஆனா இவருடைய லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இவருக்கு யாராச்சும் உதவியா இருந்திருக்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குங்களா, யாராச்சும் இஸ்ரேல் ஜனங்கள் இவருக்கு யாராச்சும் உதவியா இருந்திருக்காருங்களா, இல்ல ஒரு தனி மனிதனாகவே இருந்து என்ன பண்ணிருக்காரு வந்துட்டு இங்க செயல்பட்டிருக்கத வந்து நம்ம பாக்குறோம். யாருக்காக வேலை செஞ்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்காக வேலை செஞ்சிருக்கிறார். பெலிஸ்தர்களை வந்துட்டு முறியடிச்சிருக்கேன்னு யாருக்காக, இஸ்ரேல் ஜனங்களுக்காகத்தான் வந்து செஞ்சிருக்க நம்ம பாக்குறோம். அருமையா முதல் சப்ஜெக்ட்ல கூட நம்ம அருமை சகோதரர் சொன்ன விதமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய தம்முடைய பரிசுத்த வான்கள் கடைசி இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நீங்க என்ன செய்ய பாத்தீங்கன்னா உதவிகள் செய்யணும்னு பாக்குறார். இப்ப நாம் வந்துட்டு நமக்காக ஜீவிக்கிறது விட்டுட்டு மற்றவர்களுக்காக சகோதரர்களுக்காக நம்ம ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட முதல் சப்ஜெக்ட்ல ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறது. அப்படி போலத்தான் நாம கூட சிம்சோனை போல அவர் எப்படி இந்த உலகத்துக்கு உள்ள அந்த பெண்ணை போய் தேர்ந்து போனாரோ, அதனால எப்படி ஒரு விளைவுக்குள்ள போனாரோ, அது போல நாம கூட இந்த உலகத்தை நாம் நாடி போகாதபடிக்கு தேவன் நமக்கு ஒப்பித்திருக்கக்கூடிய நம்ம மகத்துவமான அந்த சத்தியங்களை நாம பெற்றிருக்கிறோம், நம்மை நம்பி கொடுத்திருக்கிறார். நீங்க இதை கண்டிப்பா வந்துட்டு ஓடி முடிப்பீங்க, இந்த ஓட்டத்துல வெற்றி கொள்ளுவீங்க, ஜெயமாக நீங்க வந்துட்டு விளங்கும்படியாக செய்வீங்க அப்படின்றதுக்காக தான் உங்களை ஒவ்வொருத்தரையும் நம்பி தேவன் முத்துக்களை போல தேடி வந்து இந்த சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளை, நீங்க எந்த விஷயத்திலும் நீங்க இதை அசதியாக எண்ணாத படிக்கு இந்த சத்தியத்தை பெற்றிருக்க நாம் உண்மையாக இந்த கடைசி காலங்களில் ரத்த சாட்சியாக மறிக்கிறதுக்கு நாம் தயாராக இருக்கணும். சகோதரர்களுக்காக ஊழியத்திற்காக அநேக சகோதரர்கள் சகோதரிகள் தூக்கம் இல்லாம நிறைய டிராவல் பண்ணி இந்த ஊழியத்தில் செஞ்சுட்டு இருக்காங்க. இவ்வளவு பேர் இங்க வந்து கூடியிருக்கிறான்னு பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொருத்தருடைய சகோதரர்களுடைய அந்த உழைப்பினால ஒவ்வொருத்தர் செய்ய ரொம்ப சிறப்பா ரொம்ப அருமையா நேர்த்தியா அந்த ஊழியங்களை செஞ்சு அநேக பேரை தேவன் மூலம் நமக்கு வந்துட்டு இன்னைக்கு கொடுத்துருக்க நம்ம பாக்குறோம். அன்பன சகோதரர்கள், இது போல சிம்சோனை போல அவர் வந்து இப்படி தேவனுடைய அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்தவர் கடைசி வரைக்கும் மறிக்கிற வரைக்கும் அவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்காக வாழ்ந்திருக்கிறார். அது போல நாம கூட மரண பரியந்தமும் நாம பெற்றிருக்கிற அந்த சத்தியத்தை பொறுமையோடு கூட ஓடி அந்த ஓட்டத்தில் நம்ம ஜெயம் கூற தேவன் நமக்கு கண்டிப்பா அந்த பலனை கொடுப்பாரு கூட பாக்குறோம். கடைசியாக டைம் முடிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம முடிக்கலாம். அது பார்த்தீங்க சிம்சோன் வாழ்க்கையில் ஒரு சில சம்பவங்களை மட்டும் பார்த்துட்டு 2-3 பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்து நம்ம முடிக்கலாம். அப்ப சிம்சோன் முதல்ல பார்த்தீங்கன்னா விடுகதை வந்து போடுறார். வசனத்துல வந்து பார்த்தோம். அது பாத்தீங்கன்னா அந்த மூன்று அப்படின்னு சொல்லக்கூடியதான மூன்று நாளைக்குள்ள நீங்க என்ன செய்யணும், அந்த விடுகதையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்துக்கு மரணத்துல அந்த மூன்று நாள் அப்படின்றத நம்ம வந்து கம்பேர் பண்ண சொல்லலாம். அடுத்ததாக விடுதுக்கடையை விடுவிக்க 30 மாற்று வஸ்திரம் கொடுக்கறதாக சொல்லியிருக்கிறார். 30 மாற்று வஸ்திரம். அப்ப 30 அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து சிம்சோன் பிடித்த நரிகள் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 300. எல்லாத்திலையும் இதை பார்த்தீங்கன்னா 3 3 3 வருதை நம்ம பார்க்கிறோம். அப்போ சிம்சோனை வந்துட்டு அந்த ஏத்தி மலையில் போயிட்டு கட்டி கொண்டு வரத்துக்காக யூதர்கள் எவ்வளவு பேர் போயிருக்கிறாங்க தெரியுங்களா? யூதர்கள் அவரை கட்டி கொண்டு வரத்துக்காக 3000 பேர் போயிருக்கிறத நம்ம பார்க்கறோம். அப்போ வந்துட்டு எல்லாமே 3 3 வந்துட்டு இங்க இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப எல்லாமே தேவன் வந்துட்டு அநேக காரியங்களை இங்க இசைவாக தேவன் இங்க கொடுக்கப்பட்டது கூட நம்ம பார்க்கிறோம். இது பெந்தோகோஸ்த நாள்ல முதல்ல எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க? 3000 பேர். அதுதான் இங்க குறிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது போலத்தான் தேவன் நமக்கு அருமையான ஒரு சத்தியத்தை கூட சிம்சோன்ல இருந்து ஒரு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன்படி கூட நம்ம செஞ்சு உண்மையாக அந்த நம்ம கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஓட்டத்துல ஓட தேவன் நமக்கு கிருபை செய்வாராங்க. இந்த ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த முதலாவதாக தேவனுக்கு நன்றிகளை நான் கூறிக்கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரருக்கும் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நடத்துகிற ஒவ்வொருத்தருக்கும் கூட நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமீன்.